அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 3 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் பிரிந்து சென்று தனிக்கட்சி உருவாக்கப் போவதாக அறிவித்திருப்பது குறித்த செய்தி.
இன்று தொடங்கப்பட்ட எங்களது புதிய இயக்கத்தினுடைய பெயரும் கொடியும் விரைவிலே திருச்சி மாநகரில் நடைபெற இருக்கின்ற பொதுக்கூட்டத்திலே நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இவரது பிளவு காங்கிரஸ் கட்சியிலும் தமிழக அரசியலிலும் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்த ஓர் அலசல். திமுக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருப்பது குறித்த செய்தி. இலங்கை மலையக மண் சரிவில் இன்று மேலும் 2 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கும் பின்னணியில் இதில் காணாமல் போனவர்கள் குறித்த எண்ணிக்கையில் இன்னமும் நீடிக்கும் குழப்பம் குறித்த ஒரு செவ்வி.
இப்போதுதான் அதை ஒவ்வொருத்தரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒரு இடத்தில் கொண்டு செல்கிறார்கள். அதன் பிறகுதான் சரியான தரவுகளை எடுக்க முடியும். இத்தனை பேர் என்று ஆனால் என்னுடைய அனுகூலத்தின்படி 38-60 இடைப்பட்டவர்களாக இருக்கலாம்
ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் பூபாலரட்டம் சீவகன்.
பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான எல்லைப்புறத்தில் நாள்தோறும் நடத்தப்படும் ராணுவ வைபவம் நேற்று காலை நடந்து முடிந்த பிறகு பாகிஸ்தான் தரப்பில் தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டதால் ரத்து செய்யப்படவிருந்த இன்றைய வைபவம் ரத்து செய்யப்படாமல் வழக்கம் போல இன்று நடத்தப்பட்டது. கொடியிறக்கும் நிகழ்வு வளம் போல் நடந்ததாக கூறிய பாகிஸ்தான் ராணுவ பேச்சாளர் தமது நாடு பயங்கரவாதத்தை அழிப்பதில் ஒன்றிணைந்திருக்கிறது என்று அதை குறிப்பதாக சொன்னார். பாகிஸ்தானிய பக்கத்தில் கூடியிருந்தவர்கள் இந்த நிகழ்வை கரகோஷம் செய்து வரவேற்றார்கள். ஆனால் இந்திய தரப்பில் எவருமே இருக்கவில்லை. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த குண்டு தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட குறைந்தது 55 பேராவது கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது.
சுயமாக குடியரசாக அறிவித்துக் கொண்ட 2 இடங்களில் ஞாயிறன்று நடந்த தேர்தலை அடுத்து தென்கிழக்கு யுக்ரேனிய கிளர்ச்சி குழு தலைவர்களுக்கு யுக்ரேனிய அரசாங்கத்துடன் பேசுவதற்கு மக்கள் ஆணை கிடைத்திருக்கின்றது என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது. டொனட்ஸ், லுகன்ஸ் ஆகிய இடங்களில் பிரதிநிதிகளுக்கும் யுக்ரேனிய அரசாங்கத்துக்கும் இடையில் சம அளவிலான சமரச பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்று ரஷ்ய வெளியுறவு துணை அமைச்சர் கிரிகரி ஹாரிசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
These aren't anything approaching what people would consider to be elections in any developed Western country.
அந்த தேர்தலை யுக்ரைன் அரசாங்கம் ஒரு பாசாங்கு என்று வர்ணித்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியமோ அது இந்த பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுத்துவதற்காக மேலும் ஒரு தடை என்று கூறியிருக்கின்றது.
துருக்கி நாட்டின் இஸ்தாம்பூல் நகருக்கு அருகே கருங்கடல் பகுதியில் குடியேறிகள் பலரோடு வந்த படகு ஒன்று கவிழ்ந்தபோது சுமார் 24 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ள மற்ற பயணிகளை மீட்பு படகுகளும் உலங்கு வானூர்திகளும் தேடிக்கொண்டிருக்கின்றன. குழந்தைகள் பலர் உட்பட மொத்தம் 40 பேரோடு புறப்பட்ட படகு பாஸ்போரஸ் நீரிணைக்கு அருகே திங்கட்கிழமை கவிழ்ந்தது. பயணிகள் எந்த நாட்டவர்கள் என்பது அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் பெரும்பாலானவர்கள் சிரியாவைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஏதாவது ஒன்றை போய் சேர விரும்பும் குடியேறிகள் தமது பயணத்தை முதலில் ஆரம்பிக்க விரும்பும் நாடுகளில் ஒன்று துருக்கிதான் என்று எமது பிபிசி மூவர் கூறியிருக்கிறார்.
சிரியாவில் இருக்கின்ற அல் கெய்தாவுடன் தொடர்புடைய தீவிரவாதிகள் வடக்கு மாகாணமான இட்லிப்பில் மேற்கு நாடுகளின் ஆதரவு படைகளுக்கு எதிராக தமது முன்னேற்றத்தை தொடர்கின்றார்கள். வார இறுதியில் ஜப்ஹாத் அல் நுஸ்ரா போராளிகள் சுதந்திர சிரியாவின் இராணுவத்தின் கூட்டாளியான பிரிகேட் ஒன்றிடமிருந்து பல நகரங்களையும் கிராமங்களையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள். அமெரிக்காவினால் இராணுவம் மற்றும் நிதியுதவி வழங்கப்பட்டு ஆதரவு தரப்படுகின்ற மிதவாத கிளர்ச்சிக்காரர்களின் பலமான இடமாக இந்த இட்லிப் இருந்து வந்தது. சுதந்திர சிரியாவின் இராணுவத்திடம் இருந்து ஜபாப் அல் நுஸ்ரா படையினர் பெருமளவு ஆயுதங்களை கைப்பற்றியிருப்பதாக கூறப்படுகின்றது. சிரியாவின் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சுதந்திர சிரியாவின் இராணுவத்தின் படைகளை மேலும் சேத்திரம் மிக்கதாக மாற்றுவதும் அமெரிக்காவின் ஒரு யுக்தியாகும்.
உக்ரைன் மீதாக பறக்கும்போது சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் நொறுங்கிய பாகங்களை தாம் பெற்றுக்கொள்ள விரும்புவதாக மலேசிய அரசு கேட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 239 பயணிகளையும் பணியாளர்களையும் நினைவுகூறும் முகமாக பொது இடமொன்றில் வைத்து இந்த பாகங்களை ஒன்று சேர்த்து பொருத்துவதற்கு தாங்கள் விரும்புவதாக மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சர் குரல் எழுப்பியிருக்கிறார். கிழக்கு உக்ரைனில் மோதல்கள் இடம்பெற்ற பிராந்தியத்துக்கு மேலாக பறந்த இந்த விமானம் கடந்த ஜூலை மாதம் விமான எதிர்ப்பு ஏவுகணை என்று சந்தேகிக்கப்படும் ஒரு ஆயுதத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டது.
மேற்காப்பிரிக்காவில் பரவி வருகின்ற இபோலா கொள்ளை நோய் காரணமாக ஆப்பிரிக்க கோப்பை கால்பந்து போட்டிகளின் இறுதிப் போட்டிகளை ஒத்திவைப்பது பற்றி மொராக்கோ அரசாங்கம் ஆப்பிரிக்க கால்பந்து விளையாட்டு அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தியிருக்கின்றது. இபோலா நோய் பரவல் அச்சம் காரணமாக இந்த போட்டித் தொடரை நடத்த விரும்பவில்லை என்று மொராக்கோ தெரிவித்திருக்கின்றது. எதிர்வரும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் திட்டமிட்டவாறு இந்த போட்டிகள் நடக்க வேண்டும் இருக்கும் என்று ஆப்பிரிக்க கால்பந்து சம்மேளனம் எதிர்பார்க்கின்றது. இதேவேளை அவசர கால அடிப்படையில் இந்த போட்டியை நடத்த முடியுமா என்று மற்ற 7 நாடுகளிடமும் ஆப்பிரிக்க கால்பந்து சம்மேளனம் கேட்டிருக்கின்றது. எந்த ஒரு நாடும் இந்த போட்டியை நடத்த இதுவரை முன்வரவில்லை.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய செய்திகள். தமிழக காங்கிரஸ் கட்சியிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் பிரிந்து சென்று தனி கட்சி உருவாக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சியை துவக்கவிருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சருமான ஜி கே வாசன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிய கட்சியின் பெயர், கொடி ஆகியவை திருச்சியில் நடக்கவிருக்கும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்று கூறினார். முன்னதாக பொதுச்செயலாளர் நியமனம், உறுப்பினர் அட்டையில் காமராஜர் மூப்பனார் படங்கள் இடம்பெற அனுமதிக்காதது ஆகிய காரணங்களை முன்வைத்து கடந்த 30 தேதியன்று மாநில காங்கிரஸ் தலைவரும் ஜி கே வாசனின் ஆதரவாளருமான பி எஸ் ஞானதேசிகன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் கடந்த 2-3 நாட்களாக தனது ஆதரவாளர்களுடன் ஜி கே வாசன் சென்னையில் ஆலோசனை நடத்தி வந்தார். இன்று காலையிலும் சென்னையில் இருக்கும் ஒரு ஹோட்டலில் தனது ஆதரவாளர்களை பெரும் எண்ணிக்கையில் சந்தித்து ஜி கே வாசன் ஆலோசனை நடத்தினார். அதற்கு பிறகு அவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் மாநில தலைவர் ஞானதேசிகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் கலந்து கொண்டனர். இந்த செய்தியாளர் சந்திப்பில் மறைந்த காங்கிரஸ் தலைவர்களின் ஆசியோடு இந்த கட்சியை துவக்கியிருப்பதாகவும் தமிழகத்தில் புதிய அரசியல் பாதை அமைத்து பணியாற்றவிருப்பதாகவும் ஜி கே வாசன் தெரிவித்தார்.
பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆகியோரது வழியில் தமிழக மக்களின் நலனை முன்னிறுத்தி இந்த புதிய இயக்கம் செயல்படும். மறைந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுடைய எண்ணங்களை இந்த இயக்கம் பிரதிபலிக்கும். இன்று தொடங்கப்பட்ட எங்களது புதிய இயக்கத்தினுடைய பெயரும் கொடியும் விரைவிலே திருச்சி மாநகரில் நடைபெற இருக்கின்ற பொதுக்கூட்டத்திலே நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
புதிய கட்சி துவங்குவதற்கான காரணத்தை வாசன் விளக்கினார்.
இயக்கத்தினுடைய வெற்றிக்கு எங்களுடைய பணி அடித்தளமான பணி. 14 வருடங்களுக்கு பிறகு தொண்டர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க முடியவில்லை. 48 வருட காலமாக இங்கே இயக்கம் ஆட்சியிலே கிடையாது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மாற்றம் வேண்டும் என்று தொண்டர்கள் நினைக்கின்றார்கள். தொண்டர்களுக்கு மாறாக எங்களால் செயல்பட முடியாது என்ற உறுதியான நிலையை அறிந்த பிறகே இந்த திடமான முடிவை அறிவித்திருக்கிறேன்.
தன்னை கட்சியில் இருக்கும்படி வலியுறுத்தும் EVKS இளங்கோவன் போன்ற தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜி கே வாசன் கூறினார். புதிய கட்சி பற்றிய அறிவிப்பை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் மேளதாளங்கள் வெடிகளுடன் இதனை கொண்டாடினர். பல தொண்டர்கள் உற்சாகமாக இந்த அறிவிப்பை வரவேற்றனர்.
லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு வாசன் தலைவருடைய அறிவிப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா தலைவரா இந்த அறிவிப்பை சொல்றதுக்கு முன்னாடி எல்லா ஊர்களையும் இந்த முடிவுக்கு தொண்டர்கள் பூரா வந்துட்டாங்க. அதை தான் இன்னைக்கு தலைவர் சொல்லியிருக்கிறார். தொண்டர்களுடைய விருப்பத்தை தான் தலைவர் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க.
தமிழ்நாட்டில் மறுபடியும் காமராஜர் ஆட்சி, நம்ம மூப்பனார் ஐயா ஆட்சி வந்து திரும்பி வரணும். மூப்பனார் ஐயா ஆட்சி அமைக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த திராவிட கட்சிக்கு தான். அந்த ஆட்சி மறுபடியும் மலர்றதுக்காக ஐயா வந்து எங்களுக்காக உதயமாயிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்கள் மத்தியில் பெரிய எழுச்சி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ இருக்க வெற்றிடம் உருவாயிருக்கு. இந்த வெற்றிடம் உருவாகிறது வந்து நம்ம கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா அது ஐயாவால் தான் முடியும்.
வாசன் அவர்களுக்கு தனி ஒரு மரியாதையாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்குதுன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது வாசன் அவர்களுக்கு தான். காரணம் என்னென்னா அவருடைய அணுகுமுறை, அவருடைய மக்களை சந்திக்கிற இதுவும், அவருடைய கட்சி தொண்டர்கள் கொடுக்குற மரியாதை எல்லாமே அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. மற்ற தலைவரெல்லாம் மேல்மட்ட தலைவர்கள், மேல்மட்ட அரசியல் மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர கீழ்மட்ட தொண்டர்களை பார்க்கறதில்ல.
அதே நேரத்தில் மாநில காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன், காங்கிரஸ் என்ற வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என வாசனுக்கு வேண்டுகோள் விடுத்தார்.
என்னுடைய அருமை பாசமிகு சகோதரர் வாசன் அவர்களை, தயவு செய்து வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள். குடும்பத்தை விட்டு தயவு செய்து வெளியேறாதீர்கள். இது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நல்ல குடும்பம். குடும்பத்திற்கு அதுவும் சோதனை ஏற்பட்டிருக்கின்ற இந்த காலத்தில் நீங்கள் செல்வது நல்லதல்ல. அது மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது. ஆனால் அப்படித்தான் செய்வேன் என்று முடிவெடுத்தால் குடும்பம் வருத்தப்படும். ஆனால் குடும்பம் நொடிந்து போய்விடாது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஜி கே வாசனின் புதிய கட்சி அறிவிப்பை அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்துள்ளது. 1996 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் இரண்டாக உடைந்தது. அக்கட்சியின் மூத்த தலைவரான மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற பெயரில் கட்சி ஒன்று உருவாக்கப்பட்டது. மூப்பனார் மறைவுக்கு பிறகு அக்கட்சிக்கு தலைமையேற்ற ஜி கே வாசன் 2002 அகில இந்திய காங்கிரசுடன் தமிழ் மாநில காங்கிரஸை இணைத்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 இருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் தனி கட்சி துவங்கும் முடிவை எடுத்துள்ளார் வாசன்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்டிருக்கும் இந்த பிளவு 1996 ஜி கே வாசனின் தந்தையான ஜி கே மூப்பனார் காங்கிரஸிலிருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற அமைப்பை தொடங்கி குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியதைப் போல அதே போன்ற ஒரு தாக்கத்தை தமிழக அரசியலில் இப்போது ஏற்படுத்த முடியுமா என்று காங்கிரஸ் சார்பு ஊடகவியலாளர் கோபண்ணா அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
2014 1996 இருக்க முடியாது. 96 வேறு, 2014 வேறு. கடந்த காலத்திலே வந்து மக்கள் தலைவர் மூப்பனார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் துவங்குவதற்கு வலுவான காரணங்கள் இருந்தது. அன்றைக்கு ஆட்சி செய்த அதிமுகவின் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டிலே இருக்கிற லட்சோப லட்சம் காங்கிரஸ் கட்சியினர் வந்து கொந்தளிப்போடு அதை எதிர்த்தனர். அந்த நிலையில் அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் அதிமுகவோடு கூட்டணி அமைத்ததால் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது. ஆனால் இன்னைக்கு எந்த காரணமும் இல்லாமல், எந்த நியாயமான அவசியமும் இல்லாமல் சுயநலத்தின் அடிப்படையில் இன்றைக்கு புதிய அமைப்பை ஜி கே வாசன் உருவாக்கி இருக்கிறார். அவர் அரசியலில் நுழைந்து 12 ஆண்டுகள் மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பதற்கு காங்கிரஸ் கட்சி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அதே போல 10 ஆண்டுகள், அதில் 5 ஆண்டுகள் மத்திய இணையமைச்சர், 5 ஆண்டுகள் மத்திய கேபினெட் அமைச்சராக அவர் பொறுப்பு வகித்தார். அவர் சொன்னவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக 3 வந்திருக்கிறார்கள். கடைசியாக இருந்த ஞான தேசிகன் கூட அவருடைய பரிந்துரையின் பிறகில் தான் நியமிக்கப்பட்டார். ஆக காங்கிரஸ் கட்சியில கடந்த 10 ஆண்டுகளாக ஜி கே வாசன் பரிந்துரையின் அடிப்படையில் பல பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப மாநில நலனை பற்றி பேசுகிறார். கடந்த 10 ஆண்டுகளாக வந்து மாநில நலனுக்காக அவர் என்ன செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை.
மாநில கிளைகளை மத்திய தலைமை மதிப்பதில்லை. உறுப்பினர் படிவத்திலே கூட காமராஜர் படமும் மூப்பனார் படமும் போட அனுமதி இல்லை என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளிலே ஒரு நியாயம் இருப்பதாக நினைக்கிறீர்களா?
இல்ல இல்ல, அதாவது மாநில உணர்வுகளை மதிக்காமல் அகில இந்திய தலைமை இல்லை. அதே நேரத்துல காமராஜர் மூப்பனார் படத்தை வந்து உறுப்பினர் அட்டையில் போட வேண்டாம் என்று எந்த விதமான அறிவிப்பையும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செய்யவில்லை என்று பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் வன்மையாக அதை மறுத்திருக்கிறார். மறுத்த பிறகு திரும்ப திரும்ப அதே குற்றச்சாட்டை கூறுவது, இவர்கள் கட்சியை விட்டு வெளியே போவதற்கு இதை ஒரு காரணமாக பயன்படுத்துகிறார்கள். கட்சியை விட்டு வெளியே போவதற்கு அவர்களுக்கு காமராஜரை தேசிய தலைமை புறக்கணித்து விட்டதாக ஒரு பிரச்சாரம் செய்து அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியினருடைய ஆதரவை திரட்ட அவர்கள் முயற்சி செய்கிறார்கள்.
இப்பொழுது இந்த ஜி கே வாசனுக்கு 96 இருந்த அந்த சூழ்நிலை 2014 இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனாலும் இப்பொழுது இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியிலே கூட ஓரளவுக்கு தொண்டர் பின்புலத்தை கொண்டவர் அவர்தான் என்று பலரால் கருதப்படுகிறார். அந்த ஓரளவு தொண்டர் பின்புலம் இருப்பதாக கருதப்படுபவர் கட்சியை விட்டு போவது என்பது காங்கிரஸ் கட்சியை மேலும் பலவீனப்படுத்தாதா?
இல்லை, இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி வந்து 4% குறைந்து விட்டது. 104 தான் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 39 தொகுதிகளிலே காங்கிரஸ் கட்சி டெபாசிட் இழந்திருக்கிறது. ஆக காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி ஏற்படுத்துவதற்கு ஜி கே வாசன் போன்ற முக்கிய தலைவர்களாலே முடியவில்லை. அவர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு இல்லை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது. ஆக செல்வாக்கு இல்லாத இவர்கள் தனி கட்சி தொடங்குவதால் எப்படி மக்களின் நன்மதிப்பை பெற முடியும்? ஆக தொண்டர்கள் என்பவர்கள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கணிசமான தொண்டர்கள் வந்து ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்தவர்கள் காங்கிரஸ் கொடுத்த சோனியா காந்தி கொடுத்த பதவியை ஜி கே வாசன் அவர்கள் தனது ஆதரவாளருக்கு கொடுத்ததன் அடிப்படையில் மாவட்ட தலைவர்களாக இருப்பவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களாம் இன்றைக்கு பதவி கொடுத்த காரணத்திற்காக ஜி கே வாசன் பிட்டாலே போகக்கூடும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் போவதனால் காங்கிரஸ் கட்சியை பெரிய அளவில் பாதிக்கும் என்று நான் சொல்லவில்லை. பாதிப்பு முழுமையாக இல்லை என்று நான் கூற மாட்டேன். அதே நேரத்தில் இவர்களெல்லாம் செல்வாக்கு இழந்தவர்கள் என்பதை கடந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது.
காங்கிரஸ் சார்பு ஊடகவியலாளரான கோபண்ணா. இதேவேளை திமுகவுடனோ அதிமுகவுடனோ கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
2016 பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக தவிர்த்த பிற கட்சிகளுடன் தான் கூட்டணி என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில்தான் கூட்டணி அமைப்போம் என்று தெரிவித்தார்.
பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் 2016 ஒரு கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் கூட்டணி அமையும். அது என்ன கொஞ்சம் திருத்தமா சொல்றேன், இன்னும் கொஞ்சம் திருத்தம் அதுல என்னன்னா, திமுக அண்ணா திமுகவை தவிர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் கூட்டணி அமையும்.
கடந்த வாரம் ராமதாஸின் வீட்டு திருமணத்திற்கு வருகை தந்த மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் ஆகியோர் சந்தித்துக் கொண்டதும் அவர்கள் அதற்கு பிறகு அளித்த பேட்டிகளும் இந்த கட்சிகளுக்கு இடையில் கூட்டணி ஏற்படக்கூடும் என்ற கருத்தை உருவாக்கின. வைகோ ஸ்டாலின் இடையிலான சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் மு கருணாநிதி, ஸ்டாலின் வைகோ இடையிலான சந்திப்பு புதிய கூட்டணிக்கு துவக்கமாக இருந்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறினார். வைகோ உடனான சந்திப்பை புதிய கூட்டணிக்கான சந்திப்பாக எடுத்துக் கொள்ளலாமா என்று மு க ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு, உங்கள் விருப்பம் அதுதான் என்றால் அதில் எனக்கும் மகிழ்ச்சியே என்று கூறினார். தொடர்ந்து இதை பற்றி வைகோவின் கருத்தை கேட்டபோது, ஸ்டாலின் அவ்வாறு விரும்பினால் அதில் எனக்கும் மகிழ்ச்சியே என்று கூறியிருந்தார். ஆனால் நேற்று ஒரு திருமண விழாவில் பேசிய மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 18 இருக்கின்றன, எனவே கூட்டணியை பற்றி சிந்திக்கவே இல்லை என்று கூறினார். இப்போது ராமதாசும் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கும் நிலையில், 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி மதிமுக கட்சிகள் ஒரே கூட்டணியில் இடம்பெறும் என்ற கருத்துக்களுக்கு ராமதாசின் இன்றைய பேட்டியின் மூலம் இப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்திய தலைநகர் தில்லியின் பாவனா பகுதியில் ஒரு மத கலவரம் வெடிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
2 முன்னர் தில்லியின் திரிலோக்பூரியில் இடம்பெற்ற மத வன்முறை ஏற்படுத்திய கசப்பு மறைவதற்குள் தற்போது தில்லியின் பாவனா பகுதியில் ஒரு மதக்கலவரம் வெடிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. நாளை நடைபெறவுள்ள முஸ்லிம்களின் முஹரம் பண்டிகையின் ஊர்வலத்திற்கு தில்லியின் வடமேற்கு பகுதியான பாவனாவில் உள்ள ஜாட் சமூகத்தைச் சேர்ந்த கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியின் அருகில் அமைந்திருக்கும் கிராம பகுதியிலிருந்து சுமார் 1000 பேர் கலந்து கொண்ட மகா பஞ்சாயத் கூட்டத்தில் ஜாட் சமூகத்தினரின் கிராமத்திற்குள் முஸ்லிம்களின் முஹரம் பண்டிகையின் ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த பகுதியில் முஹரம் பண்டிகையையொட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளனர். இந்த மகா பஞ்சாயத் கூட்டத்தில் அப்பகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் குகன் சிங்கும் கலந்து கொண்டார். இந்த ஜாட் ஜாதியினரின் மகா பஞ்சாயத் கூட்டத்தில் பேசிய அந்த கூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் பிரதீப் மத்தூர், முஹரம் மற்றும் தாஜியா ஆகியவை இந்திய கலாச்சாரம் அல்ல என்றும், இதை முஸ்லிம்கள் கொண்டாட விரும்பினால் அவர்களின் இல்லத்தில் கொண்டாடட்டும் என்றும் தெரிவித்தார். இது எமது குழந்தைகளின் மீது தவறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வாள் போன்ற ஆயுதங்களை ஏந்தி செல்லும் ஊர்வலத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும், ஊர்வலம் நடைபெறும் போது அதை எப்படியெல்லாம் அனுமதிக்க கூடாது என்பதை செல்லிட தொலைபேசிகளின் SMS மூலம் தாங்கள் பரப்புவோம் என்றும் ஆரிய சமாஜ் இயக்கத்தை சேர்ந்த நரேஷ் ஆர்யா தெரிவித்தார். ஜாட் சமூகத்தினர் வாழும் பகுதியில் இந்த ஊர்வலத்தை நடத்த மாட்டோம் என்று கடந்த அக்டோபர் மாதம் 24 தேதியே காவல்துறையினரின் முன்னிலையில் ஜாட் மக்களிடம் தாங்கள் தெரிவித்து விட்டதாக கூறுகிறார் அந்த பகுதியில் வாழும் முகமது ஷஹாபுத்தீன். இவ்வாறு முன்னரே அறிவிக்கப்பட்ட ஒரு விவகாரம் தொடர்பில் தற்போது ஏன் மகா பஞ்சாயத் கூட்டப்பட்டது என்று கேள்வி எழுப்பியுள்ள முகமது ஷஹாபுத்தீன், இது முஸ்லிம்களிடம் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் பேசிய அந்த பகுதியில் வாழும் வேறு ஒரு முஸ்லிம் நபர், எத்தனையோ ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த ஊர்வலத்தின் போது சில இந்துக்கள் காணிக்கை வழங்கி வந்ததாகவும், அப்படியானதொரு ஊர்வலத்திற்கு திடீரென்று எதிர்ப்பு எழுந்திருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
தில்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கை மலையக மண் சரிவில் இன்று மேலும் 2 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த செய்தியை தருகிறார் மாணிக்க வாசகம்.
கொஸ்லாந்தை மீரியாபெத்தையில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் இடம்பெற்று வருகின்ற தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் இன்று ஒரு கைக்குழந்தை உட்பட 2 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக இடர் முகமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கின்றது. மீட்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா அவர்களும் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அத்துடன் சில மனித அவயவங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இன்று கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தை தனது பேரப்பிள்ளையாகிய மனோஜ் ஷெனு அஞ்சனா என்று மீரியாபெத்தையைச் சேர்ந்த சின்னையா யோகராஜா என்பவர் அடையாளம் காட்டியிருக்கின்றார். ஆறு பேர் கொண்ட கூட்டு குடும்பத்தில் யோகராஜா மாத்திரமே இந்த நிலச்சரிவு அனர்த்தத்திலிருந்து உயிர் தப்பியிருக்கின்றார். அவருடைய மனைவி கடந்த 15 வருடங்களாக மீரியாபெத்தை பகுதியில் மருத்துவ தாதியாக பணியாற்றி வந்துள்ளதாகவும் அவரும் காணாமல் போயிருப்பதாகவும் யோகராஜா என்னிடம் தெரிவித்தார்.
இந்த வீட்டுல நான் வந்து 5 பேர்த்தை இழந்துட்டு இருக்கேன். என்னோட மனைவி, என்னோட மகன், 2 பேரு மகன் சம்சாரம், அவரோட புள்ள, மொத்தம் 5 பேர். இது வரைக்கும் என் பேரப்புள்ளோட உடல் இப்பதான் கைப்பற்றிருக்காங்க. என்னை கொண்டே காட்டினாங்க, அடையாளம் காட்டினேன், அதை உறுதிப்படுத்திருக்கு. இப்ப பேரப்பிள்ளைக்கு 6 மாசம், இந்த 25ஆம் தேதி 6 மாசம் முடிஞ்சது. மத்தவங்க ஒருத்தர கதையும் இல்ல, தலை இல்லாத ஒரு பொடி ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. அதுல தலை இல்ல, பொம்பளையால அவங்க ஒரு வயசானவங்க, அதாவது எங்க குடும்பத்தோட ஒருத்தவங்க இல்ல. எனக்கு அது பார்ட்டியில விளங்குனுச்சு. ஒரு விஷயம், எந்த பொடியை எடுத்தாலும் அவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, போலீஸ்ல தகவல் கொடுப்பாங்க, வந்து பார்க்க சொல்லி நான் வந்து பாப்பேன். என்ன அடையாளம் காட்ட சொல்லி ஒரு 7 பேரை கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. இன்னைக்கு இந்த சொன்னாக்க நான் இப்ப என் பேரப்பிள்ளைய பாத்துட்டு வரையில ஒருத்தர் கொண்டாங்க. நான் 2-3 நாள் போய் பக்கத்துல பாத்து பாத்துட்டு தான் வந்து சில அவங்க என் வீடு இருந்த இடமெல்லாம் துப்பர் பண்ணி எடுத்துட்டாங்க. பிரேதங்கள் பணியத்தான் போயிருக்கேன், எங்கெங்க இருக்குன்னு தெரியாது
என்றார் சின்னையா யோகராஜா அவர்கள். இந்த கை குழந்தையின் மரணம் தொடர்பாக உடனடியாகவே மரண விசாரணைகள் நடத்தப்பட்டு அதன் இறுதிச் சடங்குகளும் இன்று மாலை நடைபெற்றிருக்கின்றன. மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா அவர்களின் தகவல்களுக்கு அமைய, இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 2 சடலங்களுடன் இதுவரையில் 9 சடலங்கள் நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. எனினும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையொன்றில் மீரியாபெத்தையில் இடம்பெற்ற நிலச்சரிவில் இதுவரையில் 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 32 பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் 66 வீடுகள் உட்பட 73 கட்டடங்கள், ஒரு கோவில், ஒரு பால் சேகரிக்கும் நிலையம், ஒரு சனசமூக நிலையம், ஒரு தொலைத்தொடர்பு நிலையம், 3 தோட்ட பங்களாக்கள் என்பன அழிந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மீரியாபெத்தை அனர்த்தத்தின் போது 75 சிறுவர்கள் பெற்றோரை இழந்திருந்ததாக முன்னர் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 குழந்தைகள் மாத்திரமே பெற்றோரை இழந்திருப்பதாகவும் 4 குழந்தைகள் தாயை இழந்திருப்பதாகவும் இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். மீரியாபெத்தை அனர்த்தத்தின் போது 300 பேர் வரையில் காணாமல் போயிருந்ததாக தொடக்கத்தில் அச்சம் வெளியிட்டிருந்த இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் பின்னர் அது 100 பேராக இருக்கலாம் என தெரிவித்திருந்தது. இப்போது 38 பேரே காணாமல் போயிருப்பதாக அது கூறியிருக்கின்றது. நிலச்சரிவு அனர்த்தத்தின் போது மண்ணில் புதையுண்டு போனவர்கள் அல்லது காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பில் இவ்வாறு முரண்பட்ட எண்ணிக்கைகள் வெளியிடப்பட்டிருப்பது குறித்து கொஸ்லாந்தையைச் சேர்ந்தவரும் ஹல்துமுல்ல பிரதேச சபை உறுப்பினருமாகிய செல்வரட்னம் ஸ்ரீகாந்தன் அவர்களை தொடர்பு கொண்டு இதுபற்றி என்ன சொல்கிறீர்கள் என கேட்டேன்.
நிலச்சரிவு இருந்தால் 38-க்கும் 60க்கும் இடைப்பட்டவர்கள் காணாமல் போயோ அல்லது மரணித்தோ இருக்கலாம். ஏனெனில் 6:30 வெளியில் வெளியில் சென்ற புலத்துக்கு சென்றவர்கள் மற்றும் வெளியில் தொழிலாட்டை சென்று வெளியில் வெளியிடங்களுக்கு செல்பவர்களும் கணக்கெடுக்கப்படவில்லை. மனுஷர் ஏற்பட்டவுடன் எல்லோரும் சிதறி ஓடினார்கள். சிதறி ஓடும் போது சிலர் சொந்த உறவுகளுக்கு, சிலர் அம்பேத்கர் பூனாங்களை சென்றிருக்கிறார்கள், சாதிப்பே கொஸ்டானே தமிழ் வித்யாலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்போதுதான் அதை ஒவ்வொருத்தரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். அதன் பிறகுதான் சரியான தரவுகளை எடுக்க முடியும். இத்தனை பேர் என்று ஆனால் என்னுடைய அனுகூலத்தின்படி 38-க்கும் 60க்கும் இடைப்பட்டவர்களாக இருக்கலாம்
என்றார் கொஸ்லாந்தையைச் சேர்ந்த சமூக சேவையாளரும் ஹல்துமுல்ல பிரதேச சபை உறுப்பினருமாகிய செல்வரட்னம் ஸ்ரீகாந்தன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். புனித பாப்பரசரின் இலங்கைக்கான விஜயம் ஏற்கனவே திட்டமிட்டபடி 13-15 வரை நடக்கும் என்று திருகோணமலை மறைமாவட்ட கத்தோலிக்காயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தொகுத்து தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
புனித பாப்பரசரின் இலங்கைக்கான விஜயம் ஏற்கனவே திட்டமிட்டபடி 13-15 வரை நடக்கும் என்று திருகோணமலை மறைமாவட்ட கத்தோலிக்காயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வத்திக்கானில் இருந்து இலங்கை வந்த 3 பிரதிநிதிகள் இதுகுறித்து இலங்கை வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் பாதுகாப்புச் செயலர் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் அடங்கிய அரசாங்க குழுவினரை சந்தித்து பேசிய பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ஆயர் சுவாம்பிள்ளை அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் பாப்பரசரின் விஜயத்தில் இலங்கை அரசாங்க தரப்பினர் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்ததை இந்த சந்திப்பின் பொழுது தாம் உணரக்கூடியதாக இருந்ததாக கூறிய ஆயர் அந்த சந்திப்பு மிகவும் சுமூகமாக இருந்ததாகவும் குறிப்பிட்டார். ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இலங்கையை ஜனாதிபதி தேர்தல் நடக்கலாம் என்ற வகையில் செய்திகள் வரும் நிலையில், அப்படியாக நடந்தால் திருச்சபைக்கு அதில் ஆட்சேபம் எதுவும் கிடையாதா என்று கேட்டதற்கு பதிலளித்த ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்கள்,
அவர்கள் எல்லாவற்றையும் இரகசியமாக வச்சிருக்காங்க, இன்னும் பிரசித்தமாக செய்தியை சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தந்தார்கள், எப்போதுதான் எலெக்ஷன் தேர்தல் நடந்தாலும் பாப்பரசருடைய விஜயம் முறையாக மரியாதையாக உரிய கௌரவத்தோடு எல்லாம் நடத்தி முடிக்கலாம்.
ஜனவரி 3ஆம் தேதி அளவில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் அது பொருத்தமானதாக இருக்குமா என்று கேட்டதற்கு பதிலளித்த ஆயர் சுவாம்பிள்ளை அவர்கள்,
3ஆம் தேதி நடந்தால் இன்னும் நல்ல என்றால் அவர் சொன்னால் 2-9 இருக்கலாம் என்று, அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் 3ஆம் தேதி என்று இருந்தால் எங்களுக்கு இன்னும் உத்தியோகமா அறிவிக்கவில்லை. ஆனபடியா 3ஆம் தேதி இருந்தால் இன்னும் நல்ல மாதிரி என்றால் பாப்பரசுடைய விஜயத்து 10 நாள் இல்ல தேர்தல் குழப்பங்கள் இருந்தாலும் எல்லாம் அவர்களை தங்களுடைய ஆட்களை கொண்டு, அதாவது போலீஸ் படையினரை கொண்டு எல்லாவற்றையும் அவர்கள் சரியாக முறைக்கு கொண்டு வந்திருப்பார், சாதாரண நிலைக்கு கொண்டு வந்திருப்பார், கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்
என்றார் திருகோணமலை மறைமாவட்ட கத்தோலிக் ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை.
பூபாலகிருஷ்ணம் சீவகன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக, விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இன்றைய விளையாட்டரங்கம் இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வாரியங்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சினை தொடர்பில் ஆராய்கின்றது. மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி வீரர்கள் இந்தியாவிலிருந்து இடைநடுவில் போட்டிகளிலிருந்து விலகிக் கொண்டு நாடு திரும்பிவிட்டனர். அந்த அணியினிடத்தில் இப்போது இலங்கை அணி இந்தியாவில் விளையாடி வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வாரியம் அந்த அணியின் வெளியேற்றத்துக்கு இழப்பீடாக 42 மில்லியன் டாலர்களை வழங்க வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் கோரியிருக்கின்றது. இந்த பிரச்சினை பற்றி பிடிஐ ஊடகத்தைச் சேர்ந்த மூத்த விளையாட்டுத்துறை செய்தி ஆசிரியர் ஈஸ்வர் ராமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
பிசிசிஐக்கு இதுல நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த டீம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கான்ட்ராக்ட் ஃபார் தி டெலிவிஷன் ரைட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்ஸ் எல்லாருக்கும் டெண்டர் விட்டு அவங்க பணம் சம்பாதிக்கணும்ட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வரக்கூடிய லாபங்கள் வராது. அதனால இவங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிசிசிஐ அவங்களை வந்து இத்தனை ரூபா கொடுக்கணுங்கிறது அது எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. இந்த 42 மில்லியன் அவங்க கேட்கறது வந்து, ஆனா வெஸ்ட் இண்டீஸோட போர்டு மேல அந்த முறைபாடுகள் தவறப்பட்டிருக்கு.
சரி,
அதனால இந்த பணம் கேட்கறது வந்து தவறு இல்லை.
இந்தியா ஒரு கிரிக்கெட் வல்லரசு சொல்லலாம்,
அது ஒரு 20-25 வருஷமாவே இந்தியா தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு ஐசிசி.
ஆமா,
ஏன்னா இந்தியால இந்த விளையாட்டுகள் நடக்கிறதுனால, மிகச்சிறப்பா நடக்கிறதுனால, அவ்வளவு கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ் வருதுனால, ஒரு 70-75% ஐசிசியோட ஒரு ரெவின்யூ சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு இந்தியா மற்றும் அந்த அத்தனை பணம் கொடுத்துட்டு இருக்கு.
ஆமா, அப்ப இந்தியாவோட இவ்வளவு பெரிய ஆதிக்கம் இருக்கிற இந்த கிரிக்கெட்ல வந்து இப்படியான ஒரு பிரச்சனை, வெஸ்ட் இண்டீஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனை வந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் விளையாட்டுத்துறையை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க?
எல்லா கண்ட்ரியுமே இந்தியாவோட விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. ஏனென்றால் இந்தியாவுக்கு இந்தியால வந்து விளையாடினாலும் சரி, இல்ல இந்தியா வந்து அவங்களுடைய நாட்டுக்கு போய் விளையாடினாலும் சரி, இந்த ரெண்டு சமயத்திலயுமே எந்த நாட்டோட விளையாடுறாங்களோ அந்த நாட்டுக்கு அதிகபட்ச பணம் கிடைக்கப்படுறது. சோ அதனால இந்தியா கிட்டதான் சாட்டை இருக்கு அடிக்கிறதுக்கு. சோ அதனால அவங்க இந்த மாதிரி அடிக்கிறாங்க, சாட்டை வச்சு அடிக்கிறாங்க. நீ பணம் கொடுத்தாதான் நான் வருவேன், இல்லாட்டா இல்ல. எந்த போர்டுமே வந்து இந்தியாக்கு அகைன்ஸ்டா போகாது. வெஸ்ட் இண்டீஸுக்கு இன்னும் எந்த ஒரு போர்டு கிரிக்கெட் போர்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்ல முடியாது. வெஸ்ட் இண்டீஸ் அணியினுடைய கிட்டத்தட்ட ஒரு 30-35 பிளேயர்ஸ் இந்தியால வந்து இந்த ஐபிஎல் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல விளையாடிட்டு இருந்தாங்க. இத்தனை வருஷமா 6 வருஷமா விளையாடி இருக்காங்க. இந்த 6 வருஷ காலத்துல அவங்க விளையாடுற சமயத்துல அவங்களுக்கு நிறைய பணம் வந்து சம்பாதிக்க முடிஞ்சது. இதுல இந்த ஐபிஎல் வந்து இட்ஸ் டோட்டலி கமர்ஷியல். சோ இந்த தகராறு முடிகிற வரைக்கும் அந்த வீரர்கள் வந்து இந்தியன் பிரீமியர் லீக்ல விளையாடக்கூடாது, விளையாட அனுமதிக்கப்பட மாட்டாதுங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க.
இலங்கை அணி விளையாடுகிறது, இந்த நிலையிலும் இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டு தான் இருக்கிறதா? அந்த இடத்தை இவர்களால் ஈடு செய்ய முடியவில்லையா?
இப்போ இந்திய அணிக்கு லாபத்தில் தான் நஷ்டமே ஒழிய, இந்திய கிரிக்கெட் போர்டு வந்து அவங்க பணத்தை செலவழிச்சுட்டு நஷ்டப்படல. அதாவது அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண வந்த லாபம் வெஸ்ட் இண்டீஸ் அணி பாதியில போறதுனால கிடைக்கப்படவில்லை. அந்த காரணத்தினால்தான் அவங்க $42 மில்லியன் எனக்கு நீ கொடுக்கணும் ஃபைன்ங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதே சமயத்துல இப்போ வெஸ்ட் இண்டீஸ் போர்டு, நான் வெஸ்ட் இண்டீஸ் போர்டு தலைவராக இருந்தால் நான் இந்தியன் கிரிக்கெட் போர்டுக்கு என்ன சொல்லுவேன்னா, உனக்கு நஷ்டப்படல, நீ ஸ்ரீலங்கா வந்து விளையாடிட்டாங்க, உனக்கு இவ்வளவு ரூபாய் வந்துடுது, என்கிட்ட $42 மில்லியன் பதிலா என்கிட்ட ஒரு $6 மில்லியன் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துவார்கள்
என்றார் ஈஸ்வர் ராமச்சந்திரன்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து தலைப்புச் செய்திகள்.
பாகிஸ்தான் தரப்பில் தற்கொலை குண்டுதாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டதால் ரத்து செய்யப்படவிருந்த இந்தோ பாகிஸ்தான் எல்லைப்புற வைபவம் ரத்து செய்யப்படாமல் இன்று நடத்தப்பட்டது. சிரியாவில் அல் கைதாவுடன் தொடர்புடைய தீவிரவாதிகள் வடக்கு மாகாண இத்தலப்பில் மேற்கு நாடுகளின் ஆதரவு படைகளுக்கு எதிராக தமது முன்னேற்றத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.